சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 23.
இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுடிமைகளால் போற்றி பணிகின்றேன். நமது ஞானாசிரியராகிய மிகண்ட தேவருடைய திருவடிகளை உச்சிமேல் சூட்டி உவக்கின்றேன். உண்மை விளக்கம் என்கின்ற நூலின் ஊடாக தத்துவ ஞானத்தை நம் சிந்தையில் பதிக்கின்ற மனவாசகம் கடந்த தேவர் அவர்களுடைய பாதங்களை நெஞ்சிருத்தி போற்றுகின்றேன். தன்னுடைய உரைத்திறனாலே இந்நூலை நமக்கு விளக்கம் செய்து கொண்டிருக்கின்ற ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் பாதங்களுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்கள். உண்மை விளக்கம் என்ற நூலினுடைய பகுதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இனி சுத்த மாயையிலிருந்து தோன்றும் சுத்த தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 7 ஆசிரியர் விளக்கிய முறையில் இதுகாரும் அறிந்தோம். அவை உயிரின் அறிவாற்றல், விழைவாற்றல், செயலாற்றல்களை மலத்தடையிலிருந்து நீங்கி எழுப்பி உயிரை உலக நுகர்ச்சியில் நோக்குடையதாக செய்யும் என கண்டோம். ஆயின் அக்கருவிகள் தாமே சுதந்திரமாக செயல்படாது. இறைவனது சக்தியே அவற்றை செலுத்தி நிற்கும். இறைவனது சக்தி பற்றி ஒன்றை சொல்ல வேண்டும். அது எதனையும் நேராக செய்யாது, ஒன்றை நிலைக்களமாக கொண்டு நின்றே செய்யும். நெருப்பு ஒரு பொருளில் தங்கி நின்று தன் தொழிலை செய்யுமே அன்றி அது தனித்து நிற்பதில்லை. அது விறகு, நெருப்பு குச்சி முதலியவற்றுள் ஒன்றை ஆதாரமாக கொண்டு நிற்கிறது. அதுபோல இறைவனது சக்தி நின்று தொழில்படுவதற்கு ஒரு ஆதாரம், அதாவது நிலைக்களம் வேண்டும். அந்த நிலைக்களம் எது? தூய்மையற்ற அசுத்தமாயை தூயதாகிய இறைவனது சக்திக்கு நிலைக்களம் ஆகாது. எனவே சுத்தமாயையே அதற்கு நிலைக்களம் ஆவது என்பது விளங்கும். இறைவனது சக்தி சுத்தமாயையை பொருந்தி 5 தத்துவங்களை தோற்றுவிக்கும். அவை சிவம், சக்தி, சதாசிவம் அல்லது சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்பன. இவ்வைந்துமே இறைவனது சக்திக்கு நிலைக்களமாய் அமைவன. இத்தத்துவங்கள் சுத்தமாயையில் தோன்றும் முறையை காண்போம். இத்தோட நிறுத்தணும் ஐயா.
ஒன்றை நீங்கள் இப்ப வாசித்த பந்தியிலே ஒரு நினைவூட்டலுக்காக ஒன்றை சொல்லுகிறேன். இறை சக்தி தத்துவங்களிலே நின்று செயல்பட போகிறது, செயல்பட முடிவு செய்கிறது. ஏன் முடிவு செய்கிறது என்றால் அதற்கு ஒரு தேவையும் இல்லை. வித்யா தத்துவங்கள், ஆத்ம தத்துவங்களிலே ஆன்மாக்கள் ஓரளவு அறிவு பெற்று இயங்க வேண்டுமானால் அதற்கான தூண்டுதல்களை செய்ய வேண்டும். அது சக்தி தான் செய்ய முடியும். அதனாலே சக்தி தானும் தத்துவத்துக்குள்ளே இறங்கி வருகிறது. இறங்கி வருகிற பொழுது அது எந்த இடத்திலே இறங்கி வரலாம் என்ற ஒரு கேள்வி பிறக்கிற பொழுதுதான் உரையாசிரியர் பதில் சொல்லுகிறார். அது சுத்தமாகிய இறை அசுத்தத்துக்குள்ளே வர முடியாது. அதனாலே அசுத்தமாகி பகுதி தத்துவங்களுக்குள்ளே இறங்க முடியாது, சுத்தத்துக்குள்ளே இறங்கும் என்று அவர் விளக்கம் சொல்லியிருந்தார். அதை கொஞ்சம் விரிவாக விளங்கி கொள்ளுங்கள். இங்கே சுத்தம் அசுத்தம் என்று பேசப்படுவது என்னவென்றால், மாயை ஒன்றுதான், ஆணவக்கலப்புள்ளதாக இருக்கக்கூடிய மாயை தான் அசுத்த மாயை என்று சொல்லப்படுகிறது. ஆணவ கணப்பில்லாத மாயை, மாயினுடைய ஒரு பகுதியிலே ஆணவ கணப்பில்லை, அது சுத்த மாயை என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் ஆணவத்துக்கு வைத்திருக்கிற பெயர் இருள், இருள்மலம் என்றே அதற்கு பெயர். இருள் ஒளி இடத்திலே, ஒளி இருக்கிற இடத்திலே நிற்காது, ஒளி இருள் இருக்கிற இடத்திலே நிற்காது. இறைவன் கருணை உள்ளவன் தானே, இந்த அசுத்த மாயைக்குள்ளையும் கொஞ்சம் இறங்கி வந்து நமக்கு துணை செய்ய முடியாதா என்று கேட்டால், அவன் இறங்கி வந்தால் ஆணவம் தானாக அற்றுப்போம், உயிர் வினை அனுபவம் பெற முடியாது. அதனாலேதான் அவர் தனக்கென்று ஒரு தனி இடத்திலே இருக்கிறாரே தவிர, தான் ஒரு மிரியவர், தான் இதுக்குள்ளேதான் நிற்கலாம் என்று ஒரு மிகு பண்ணுவதற்காக அவர் சுத்தமாயைக்குள்ளே இருக்கவில்லை. அவர் இறங்கி வந்தார் என்றால் மாயையினுடைய தேவையே இல்லாமல் எல்லாம் சுத்தமாகி போய்விடும். அப்படி செய்தால் அது இறைவன் செய்கிற ஒரு அவஞ்சனையாக முடியும். அனுபவித்த வினையை அந்தந்த உயிர் அனுபவிக்க வேண்டுமானால் அது ஆணவ கலப்போடும் வர இருக்க வேண்டும். அதனாலே கண்ம கலப்பு இருக்க வேண்டும், மாயை கலப்பு இருக்க வேண்டும். மாயை கலப்பினாலே அனுபவம் பெற்று சுத்தமாகி வர வேண்டுமே தவிர இறைவன் நேரடியாக சுத்தப்படுத்த முடியாது. அதனாலேதான் உயிர் இயங்கக்கூடிய மாயா தத்துவங்களுக்குள்ளே அசுத்தமாயா தத்துவங்களுக்குள்ளே இறங்காமல் தனக்கென்று ஒரு தனிப்பகுதி உண்டாக்கி கொண்டு அவர் இறங்குகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இனி இதிலிருந்து தொடர்வோம்.
விருத்தி பிரகிருத்தியிலும் அசுத்த மாயையிலும் தோன்றும் காரியங்கள் எல்லாம் பரிணாமமாய் தோன்றுவன என அறிந்தோம். ஆயின் சுத்த மாயையில் தோன்றும் தத்துவங்கள் அவ்வாறு பரிணமித்து தோன்றுவன அல்ல, அவை விருத்திப்பட்டு தோன்றுவனவாகும். விருத்தி என்றால் என்ன என்பதை முதலில் விளங்கிக் கொள்வோம். சுருங்கி நிற்பது விரிவடைதல் விருத்தி எனப்படும். எடுத்துக்காட்டினால் இதனை விளக்கலாம். சர்க்கஸ் நடத்துவோர் அக்காட்சிக்கென்று பெரிய கூடாரங்களை அமைப்பர். மடித்து வைத்திருந்த முரட்டு துணிகளை விரித்து கால்களை நாட்டி கூடாரமாக செய்வர். முன்னே சுருங்கி நின்ற துணியே பின் விரிந்து கூடாரமாக மாறுகிறது. இம்மாற்றமே விருத்தி எனப்படும். சுத்தமாயையிலிருந்து இம்முறையில் விரித்து தோன்றும் தத்துவங்கள் 5 என குறிப்பிட்டோம். அவை விரியும் முறை வருமாறு.
என்று ஒரு விஷயம் கவனித்து விட்டு போங்கள். விருத்தி பரிணாமம் என்று மாற்றங்கள் 2 வகையாக தத்துவ நூலாசிரியர்களாலே சொல்லப்படுகிறது என்பது முன்னமே நாங்கள் படித்து விட்டோம். விருத்தி என்பது ஒன்று இன்னொன்றாக மாறி பழையபடி முதல் நிலை அடைவது. பரிணாமம் என்பது ஒன்று இன்னொன்றாக மாறினால் திருப்பி முதல் நிலை அடைய முடியாமல் அப்படியே இருப்பது. அதற்குத்தான் இந்த கூடாரம் துணி கூடாரமாவதும் பழையபடி துணியாவதும் என்பது விருத்திக்கான உதாரணம். பால் தயிரானால் பிறகு பாலாக மாறாது. இது பரிணாமத்துக்கான அடையாளம். நூலாசிரியர் உரையாசிரியர் சொல்லுகிறதன்படி நாங்கள் படிக்கிற அசுத்தமாயா தத்துவங்கள் எல்லாம் பரிணாமம், ஒன்று இன்னொன்றாக மாறும், திருப்பி முதல் நிலை அடையாது என்று அவர் சொல்கிறார். ஆனால் சிவதத்துவங்களாகிய 5 பரிணாமம் இல்லை, விருத்தி. ஒன்று இன்னொன்றாக விரியும், திருப்பி ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒடுங்கும். அதைத்தான் இந்த விருத்தி என்ற சொல்லுக்குள்ளாக பாருங்கள். இந்த விருத்தி பரிணாமம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் எங்களுக்கு சொற்கள். பிறகு பரிணாமம் என்றால் என்ன, விருத்தி என்றால் சொல் சொல்லுகிற பொழுதே பொருள் புத்தியிலே புலனாக வேண்டும். அது அது வரைக்கும் இந்த சொற்கள் அது அதனாலதான் இந்த சொற்களை அவர்கள் நமக்கு திரும்ப 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 வைக்க முற்படுகிறார்கள். திரும்ப திரும்ப சொல்வதனுடைய காரணம், சொல்லை சொல்லுகிற சொல்லி பழகினோமானால் கொஞ்ச நாளிலே அந்த சொல்லுக்கான பொருள் புத்தியிலே. இப்ப அம்மா என்று சொல்லுகிற பொழுது அம்மாவை நான் நினைக்க தேவையில்லை, அந்த சொல்லே எனக்கு பொருளாகிறது. தத்துவ படிப்பிலையும் சில சொற்கள் கலை சொற்களாக இருக்கிறபடியே அந்த சொல் பொருளாக வேண்டும். அதுல இந்த 2 சொல்லும் முக்கியமானவை. நான் முன்பொரு தரம் சொன்ன ஞாபகம், இந்த புது சொற்களை குறித்து கொண்டு நீங்கள் பதிவு செய்து கொள்வது கூட ஒரு வகையிலே நல்லது. அப்போ இப்பொழுது சிவதத்துவங்கள் 5 விருத்தியே தவிர பரிணாமம் இல்லை. மீண்டும் சொல்வதானால் ஒன்று இன்னொன்றாக மாறி பழையபடி முதல் நிலை அடையும். அப்படித்தான் இந்த 5 தத்துவமும் சொல்லப்படுகிறது.
1 சிவதத்துவம். முதலில் இறைவன் சுத்த மாயையில் ஒரு பகுதியை தனது ஞான சக்தியால் இது விரிவடையத்தக்கது என பொதுவாக நோக்குவான். அவ்வாறு அவன் நோக்கிய அளவில் சுத்த மாயையின் ஒரு பகுதி காரியப்படுவதற்கு ஏற்ற பக்குவத்தை பெறும். பக்குவப்பட்ட அப்பகுதி சிவதத்துவம் என்றும் நாதம் என்றும் சொல்லப்பெறும். இது சுத்தமாயையின் முதல் விருத்தி. இறைவனது ஞான சக்தி மட்டும் செயற்படும் நிலை அது. சிவதத்துவம் அவ்வளவுதாங்க. சக்தி தத்துவம். இறைவன் பின்னர் முதல் விருத்தியாகிய சிவதத்துவத்தின் ஒரு பகுதியை தனது கிரியாசக்தியால் இது விரிவடைக என பொதுவாக கருதுவான். அவ்வாறு அவன் கருதிய அளவில் அப்பகுதி 2 விருத்திப்பட்டு சக்தி என்றும் விந்து என்றும் பெயர் வரும். இறைவனது கிரியாசக்தி மட்டும் செயற்படும் நிலை இது.
இவ்வளவு விளங்குங்கள். எப்படி ஆன்மா ஒரு அறிவு பொருளோ அப்படி இறையும் அறிவு பொருள். இதை நான் பல தரம் சொல்லிவிட்டேன், திரும்பவும் சொல்வதிலே நல்லதுதான் என்று நினைத்தபடியாகத்தான் சொல்லுகிறேன். ஆகவே உயிருக்கு இருக்கக்கூடியதாகிய அந்த இத்தைகிரிய ஞானம் என்கின்ற மூன்றும் இறைக்கும் இருக்கும், இறை சக்திக்கும். ஏன்னா இறைவும் உயிர் பொருள், அறிவு பொருள், அதற்கும் இச்சைக்கிரிய ஞானம் இருக்கும். இந்த சுத்தமாயா தத்துவத்திலே எப்படி இறை இறங்குகிறார் என்ற விவரம் சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும் ஐந்து தத்துவம் ஓரளவு நாம் திரும்ப திரும்ப சொன்னபடியால் ஞாபகத்துக்கு வரலாம், வராவிட்டால் நினைப்பூர்த்தி கொள்ளலாம். முதல் சிவ தத்துவம், அடுத்தது சக்தி தத்துவம். இது ரெண்டுக்கும் வேறு ரெண்டு பெயர் இருக்கிறது, நாதம் பிந்து என்று ரெண்டு பெயர் இருக்கிறது. இது உங்களுடைய பதிவுக்காக சொல்கிறேன். சிவதத்துவம் என்று சொன்னால் என்ன, நாத தத்துவம் என்று சொன்னால் என்ன, ஒன்றுதான். அதுபோல சக்தி தத்துவம் என்றால் என்ன, பிந்து தத்துவம் என்றால் ஒன்றுதான். இதுல ஒரு 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 நயப்பு நீங்கள் ரசிக்க முடியும் பாருங்கள். இன்றைக்கு உலகத்த விஞ்ஞானிகளுடைய முடிவு, எனக்கு இந்த முடிவுகளுக்கெல்லாம் இவர்கள் எப்படி வருகிறார்கள் என்றே தெரியவில்லை. ஏதாவது ஒரு நியாயம் இல்லாமல் அவர்கள் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், முதல் பிரபஞ்சத்திலே ஒரு வெடிப்பு நிகழ்ந்தது, அதிலே இருந்துதான் இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் தோன்றின என்கிறார்கள். வெடிப்பு என்பது சத்தம், அந்த சத்தத்துக்கு தான் நாதம் என்று பெயர். பாருங்கள், நாம் அந்த நம்மோடு அவர்கள் ஒத்து வருகிற இடங்கள், அவர்களோடு நாம் ஒத்து வருகிறோம் என்று நான் ஒரு காலமும் சொல்ல மாட்டேன். நம்மோடு அவர்கள் ஒத்து வருகிற இடத்தை பாருங்கள், நாத தத்துவம் தான் முதல். நாதம் என்பது சவுண்ட், அங்கே இருந்துதான் இந்த பிரபஞ்ச இறைய நம்முடைய 36 தத்துவங்களுடைய தொடக்கம் நாத தத்துவம், அலைசீவ தத்துவம் என்றும் சொல்கிறார்கள். இது சும்மா இது இடையிடையே சுண்டல் மாதிரி. அதுக்கு அடுத்ததாக சக்தி தத்துவம் அல்லது பிந்து தத்துவம், அதற்கு பிறகு சாதாக்கியம். அதிலே நீங்கள் அதிலே சும்மா உங்களுக்கு குறிப்புக்கு சொல்கிறேன், முதல் சிவ தத்துவம், அடுத்தது சக்தி தத்துவம், மூன்றாவது சாதாக்கியம் என்றால் என்னவென்றால் சிவமும் சக்தியும் கலந்த நிலை. அதை சதாக்கியம், சதாக்கியம் அல்லது சதாசிவம் என்று சொல்வது லிங்கரூபத்தில், அதற்கான வடிவம் தான் லிங்கரூபம். லிங்கரூபம் என்பது உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் இவ்வளவு சிந்தனைக்கு பிறகு இந்த வடிவங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் என்பது அமைக்கப்பட்டதல்ல, அவர்களுடைய ஞானத்திலே தோன்றி பதிவாகி இருக்கிறது. இன்றைக்கு மேற்கு நாட்டார் பலர் உடல் உறவு நிலையைத்தான் லிங்கரூபமாக வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு ஆணுடைய குறியும் பெண்ணினுடைய உறுப்பும் சேர்ந்த ஒரு வடிவத்தை தான் நாங்கள் லிங்கமாக வைத்திருக்கிறோம் என்கிறார்கள். அது அவர்களுக்கு விளங்கக்கூடிய அளவு விளங்கி இருக்கிறது, அதிலே தப்பும் இல்லை. அது விளங்கி அந்த வடிவத்திலே அந்த அமைப்பு இருக்கிறது. சொற்களில் நாம் அதை லிங்கம் அமைக்கிற பொழுதே கூட லிங்கம் அமைக்கிற முறை பற்றியே ஒரு நூல் இருக்கிறது. சிவலிங்கத்தை அமைப்பது என்பது ஒரு பெரிய வேலை. அது போக சிவம் என்று பெயர், சதாசிவனுக்கு போக சிவம் என்று பெயர். உலகியலாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, திருமாலை கும்பிடுகிறவர்கள் தான் உலகியலாக வெற்றி பெறுவார்கள், இந்த சிவ வழிபாடு செய்தவர்கள் ஒடுக்கம்தான் வரும், அவர்களுக்கு இந்த உலகியல் விரிவு வராது என்று சொல்கிறார்கள். அதுல உண்மை இல்லை. சதாசிவத்துக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய அதுவும் லிங்கத்தை கும்பிட பயப்படுவார்கள் சில பேர். லிங்கம் என்பது உண்மையிலே என்ன என்று கேட்டால் போக சிவம், லயசிவம் என்னென்று சொல்வார்கள். அதுல அடுத்தது போகசிவம். போகசிவம் என்பது அது என்ன செய்யும் என்று கேட்டால் நல்ல போக அனுபவங்களை தரும். அதுதான் அந்த லிங்கத்தினுடைய படிவம். அது லிங்க அமைப்பு சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், இந்த நடுவிலே இருக்கிற போது லிங்கம் ஒரே கல்லிலே ஒரே வகையிலே செதுக்குவதில்லை, லிங்க கல்லு தனியே செதுக்கப்படும். அதை கொஞ்சம் அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். லிங்கக்கல் என்பது தனியே செதுக்கப்படும். அது எப்படி இருக்கும் என்றால், நீங்கள் கண்ணிலே அந்த பார்க்கிற பொழுது லிங்கம் இந்த வளைந்த ரூபமாக இருக்கின்றே, அது ஆவுடையாருக்கு மேற்பட்ட பகுதி. ஆவுடையார் என்பது அந்த வட்ட பகுதி, அதுக்கு ஆவுடையார் என்று பெயர். அந்த ஆவுடையார் என்பதற்கு மேலே இருக்கிறது தான் இந்த வளைந்த ரூபத்திலே இருக்கு. இந்த ஆவுடையாருக்குள்ளே ஒரு பகுதி அகப்பட்டு நிற்கும் அல்லவா, அது எப்படி இருக்கும் என்றால் எண்கோணமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் ரொம்ப இந்த லிங்கங்கள் அமைக்கிற பொழுதுதான் எனக்கும் தெரிய வந்தது. நடுவிலே எண்கோண வடிவம். அப்ப நீங்கள் ஒரு லிங்கத்தை முதலிலே ஸ்தாபிக்கிற பொழுது மேலே வளைந்து பிறகு இந்த எண்கோண வடிவம் இருக்க வேண்டும், பிறகு கீழே ஒரு சதுரம் கீழ்த்துண்டு. அது இப்ப நாம ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நினைத்துக் கொள்ளுங்களேன், சதுரம் இந்த மூன்று துன்றையும் நம்முடைய சமய லிங்க லிங்க சாஸ்திரம் சொல்கிறவர்கள் சொல்கிறார்கள், ஒன்று சிவன், அடுத்தது விஷ்ணு, அடுத்தது பிரம்மன் என்று மூன்று பகுதிகளாக அந்த லிங்கத்தை பிரிக்கிறார். இது அமைப்பு. சுத்தி இருக்கிறகள் ஆவுடையார்கள். இப்ப நீங்க நினைத்து பாருங்கள், ஆவுடையார்களே வட்டம் இருக்கும், அதுக்குள்ள லிங்கம் பொருத்த வேணும் என்றால் லிங்கத்தை பொருத்துவது இப்ப மேலே இருந்து உள்ளே அனுப்ப முடியாது. லிங்கக்கல்லை மேலே இருந்து அந்த ஆவுடையாருக்குள்ளே அனுப்ப முடியாது. ஏனென்றால் நடுவிலே எண்கோணம், லிங்கத்திலே கடைசியிலே சதுரம், அந்த சதுரம் எண்கோணத்துக்குள்ளே இறங்காது. அது எப்படி இறக்க வேணும் என்று கேட்டால், இதெல்லாம் நான் வியக்கிற விஷயங்கள், எப்படி இறக்க வேணும் என்றால் முதல் லிங்கத்தை நிறுத்திவிட்டு ஆவுடையாரை மேலே இருந்து இறக்க வேணும் என்றால் வளைந்த பகுடி அந்த எண்கோணத்துக்குள்ளே போகும். அப்ப அப்படியே இறக்கி கொண்டு வர அந்த ஆவுடையாரனுடைய நடுத்துண்டு இந்த எண்கோணமாக செதுக்கி இருப்பார்கள். அப்ப அப்படியே இறங்கி கொண்டு வர அந்த ஆவுடையார் வந்து இறங்கி அந்த சதுரத்துண்டுக்கான இடமும் விட்டிருப்பார்கள். அப்படியே பொருந்தும். இதுல இருக்கிற கஷ்டத்தை நான் எங்கள் கோயில லிங்கம் அமைக்கிற பொழுதுதான் பார்த்தேன். தெரியாமல் ஒரு பெரிய லிங்கத்தையும் நாங்கள் அமைத்து விட்டோம். அதை என்ன செய்ய வேணும் என்றால், நாங்கள் எங்களுக்கு பெரிய பெரிய உயிர் போற டென்ஷனாக நாங்கள் இருந்து அமைக்கிற பொழுது முதல் லிங்கத்தை வைக்க வேண்டும், அதுக்கு பிறகு ஆவுடையாரை மேலே இருந்து கொண்டு வர வேண்டும். அது பெரிய எங்களுடைய ஆவுடையார் மட்டும் கிட்டத்தட்ட 5 டன்னோ ஏதோ அதனுடைய வெயிட். அப்போ அதை இறக்குவதென்றால் ட்ரெயின்ல சுற்றி கொண்டு வர வேணும். அதுல அந்த 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 பதட்டத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அது கொண்டு வருகிற பொழுது மிக கவனமாக கொண்டு வர வேண்டும். ஒரு கொஞ்சம் அங்கே இங்கே அசைந்தால் மேல் ஆவுடையார்கள் தட்ட கீழ் லிங்கக்கல் உடைந்துவிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறது. அந்த ஆவுடையார்கள் அந்த ஓட்டைக்குள்ளே லிங்கம் வர வேணும். இவ்வளவுக்கு நாங்கள் ட்ரெயின்ல தான் இப்ப தூக்கி கையால் வைக்கிறதுனா பார்த்து வச்சிடலாம். ட்ரெயின்ல இறக்குறோம், இறக்குகிற பொழுது அப்படியே கவனமாக இறக்கி அந்த அந்த இடம் பொருந்த வேணும். நாங்கள் பட்ட பாட்டுக்கு ஒரு அளவில்லை. நான் அப்பதான் நினைத்தேன், தஞ்சை பெரிய கோயில் லிங்கத்தையும் இப்படித்தானே வைத்திருப்பார்கள். அதோட போடுகிற பொழுது எங்கள் லிங்கம் குஞ்சு அந்த பெரிய லிங்கத்தையும் அப்படி இறக்குறது என்றால் இவ்வளவு அந்த இப்ப கிரைன் எல்லாம் இருக்கிறது ஓரளவு அது சொல்வெளி கேட்கிறது. அந்த காலத்திலே அதை இறக்கின்ற அந்த அதனுடைய பெரிய கல்லை கோபுரத்துக்கு மேலே ஏற்றினதெல்லாம் ஆச்சரியம். இந்த லிங்கத்தை தூக்கி அதில் வைத்திருப்பதுதான் ஆச்சரியம். இது இப்படி எல்லாம் இந்த லிங்கத்துக்கான சில அமைப்புகள் இருக்கிறது. அப்போ அந்த நடுப்பகுதி லிங்கம் என்று அது சிவமாக கருதப்படும். ஆவுடையார் என்பது சக்தியாக கருதப்படும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த சிவம் சக்தி என்பதற்கு குறியீடுகள் வைத்திருக்கிறோம். சிவசம் சிவம் என்பதற்கு கீறு கோடு, ஆவுடையாருக்கு வட்டம். தத்துவமாக சொல்கிற பொழுது சிவத்துக்கான குறியீடு என்பது ஒரு கோடு, சக்திக்கான குறியீடு என்பது ஒரு வட்டம். இதுல இருக்கிற நுட்பங்கள் எல்லாம் பாருங்கள். இப்பவும் ஆண் விந்துவுக்கு ஒரு புள்ளி போட்டு கோடுதான் போடுகிறார்கள் குறியீடு. விஞ்ஞானத்திலேயே பெண்ணினுடைய கருவுக்கு ஒரு வட்டம் முட்டை தான் போடுகிறார்கள். ஒரு உயிர் இணைப்பு எப்படி வருகிறது என்றால் இந்த வட்டத்துக்குள்ளே இந்த கோடு வந்து இணைகிற பொழுது உயிர் இணைப்பு வருகிறது. இதுதான் நம்ம லிங்கம் தத்துவமாக. இதை உறுப்பாக சொல்லி காமமாக சொல்வது என்பது அது முட்டாள்களுடைய மேலே. உயிர் உயிர் அமைப்பு என்பது லிங்க அமைப்பிலேயே நமக்கு காட்டப்பட்டது. என்றைக்கு இதை யார் செய்தது என்று ஒரு ஒரு மன்னன் தெரியவில்லை. இவ்வளவு ரகசியங்களே எங்களுடைய சமயம். அது மட்டுமல்லாமல் இந்த லிங்கம் செய்கிற பொழுது மற்ற விக்கிரகங்கள் செய்வதை விட லிங்கம் செய்வதற்கு பல நிபந்தனைகள் சொல்கிறார். அது என்ன சொல்வது என்றால், அது எல்லா சுவாமிக்கும் ஒன்று, ஒரு சாமி விக்கிரகம் செய்வதானால் அதை செய்விக்கிறவன் விரதம் இருக்க வேண்டும், அந்த லிங்கத்துக்கு பணம் கொடுக்கிறவன் இருக்க வேண்டும், செய்கிறவன் விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருக்காமல் அந்த இப்ப எல்லாம் தொழிலா போய்விட்டது. அது மட்டுமல்ல, இந்த லிங்கம் செய்கிற பொழுது எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவருடைய சாஸ்திரம் அப்படி, நீங்கள் யாரும் சிற்பக்காரர்கிட்ட கேட்டா சொல்வார்கள், லிங்கம் செய்கிற பொழுது அந்த வேலை நடக்கிற பொழுதெல்லாம் பக்கத்திலே ஒரு மணி வைத்து அடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பது சட்டம். லிங்கம் செய்கிற பொழுது அந்த லிங்கம் செதுக்குகிற பொழுதெல்லாம் ஒரு மணி வைத்து அந்த மணிச்சத்தத்தோடு தான் அவர் வேலை செய்ய வேண்டும் என்பது சட்டம். ஏனென்றால் இது நாதம், அந்த நாதம் அதிலே ஏற வேண்டும் என்பதற்காக அந்த நாத ஒழுங்கு பண்ணி இருக்கிறார். இப்படியெல்லாம் ஆச்சரியப்படுகிற பல செய்திகள் நம் சமயத்துக்குள்ளே உண்டு. அந்த லிங்க லிங்க ரூபம் என்பது கிட்டத்தட்ட அர்த்தமாரி ரூபம்தான், சிவனும் சக்தியுமாக கலந்த ரூபம். ஆகவே சாதாக்கியம் என்று சொல்லப்படுகிற அந்த இது லிங்கரூபத்தை தான் குறிக்கிறது. அதை நீங்கள் அடிப்படையிலே புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே சிவ தத்துவம் தோன்றுகிறது, சக்தி தத்துவம் தோன்றுகிறது, சாதாக்கிய தத்துவம் தோன்றுகிறது.